கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொள்ளுகின்றேன். உண்மையாக அந்த தலைப்புகள் போடப்பட்டிருக்கிறது போன வாரத்தினுடைய தலைப்பு. பிறனிடத்தில் அன்பு கூறுவோம். பிறனிடத்தில் அன்பு கூறும்போது அவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொல்லும்போது கற்பனைகளை நிறைவேற்றுகிறான். இதை தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இதை நான் விளக்க விரும்புகின்றேன். நிறைய ஊழியர்கள் இதில் தப்பு பண்ணுவோம், கிறிஸ்தவர்கள் தப்பு பண்ணுவோம். என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இதை வேத புஸ்தகத்தில் தேவன் கொடுத்திருப்பதன் ஒரு நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், பிறனிடத்தில் அன்பு கூறும்போது கற்பனைகளை நிறைவேற்றுகிறேன். உங்களுக்கு கேட்கலாம் என்னன்னு சொன்னா, அப்பா அம்மாவை கனம் பண்ணாம பிறனிடத்தில் அன்பு கூர்ந்தால் கற்பனைகள் நிறைவேற்றப்படுமா? அப்போது இது யாருக்கு பவுல் சொல்லுகிறார், அல்லாவிட்டால் யாருக்கு கிறிஸ்து இந்த பிரமாணத்தை சொல்லுகிறார் என்றால், சிலர் நினைக்கிறாங்க என்னன்னு சொன்னா, அப்பா அம்மாவை கனம் பண்ணுதல், பொய் சொல்லாமல் இருத்தல், களவு செய்யாமல் இருத்தல், ஓய்வு நாளை ஆசரித்தல், இவைகளை நிறைவேற்றி பிறனிடத்தில் அன்பு கூறுவது என்னுடைய கடன் அல்ல, இது மட்டும் எனக்கு போதும் என்று இருக்கிற வருடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இது மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற்று தராது. நீ பெற்றோரை கனம் பண்ணுகிறாய், நீ பொய் சொல்லாமல் இருக்கிறாய், களவு செய்யாமல் இருக்கிறாய், பொய்சாட்சி சொல்லாமல் இருக்கிறாய், ஆனால் பிறனிடத்தில் அன்பு கூறுகின்ற ஒரு கடன் இருக்கின்றது, அதை நீ மிஸ் பண்ணனேன்னு சொன்னா இதையெல்லாம் செய்தாலும் பலன் இல்லை. அதை நம்ம தவறாகவும் எடுத்து விடக்கூடாது. எப்படின்னு சொன்னா, பெற்றோர் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு பெற்றோர் எல்லாம் யாரு? கிறிஸ்துக்குள் வந்த பிறகு காண்கிற சகோதரன் யாரு? அவங்க எல்லாம் ஏதோ ஒரு பொருட்டே கிடையாது. நான் இன்னையில இருந்து பைபிளை தூக்கிட்டேன்னு சொன்னா, அப்புறம் பெற்றோர் சாப்பிட்டானா சாப்பிடாட்டானா? காண்கிற சகோதரனுக்கு உதவி செய்தானா உதவி செய்யாட்டானா? இப்படியும் நினைக்கூடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எனவேதான் இந்த வேத புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது ஜோடு வசனங்களை நாம் இணைத்து பார்த்து நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நிறைய பேர் இந்த இடத்துல நம்ம இருக்கலாம். எப்படின்னா, பெற்றோரை கனம் பண்ணுவோம், பத்து கற்பனைகளை ஒழுங்கா கை கொள்ளுவோம். ஆனா பிறர் என்று சொல்லும் போது அது நிறைய இருக்கு. பிறர் என்று சொல்லுவது நிறைய இருக்குது. என்னுடைய விரோதி என்று சொல்லும் போது முதல்ல நாவல வருகிறது என்ன வார்த்தை? காட் பிளஸ் யூ. அப்படிதானே வருது? அஞ்சு நிமிஷமே ஆகல. அதுக்குள்ளால நீங்க நிச்சயமா தூங்குறது சான்ஸ் இல்ல. சரி, நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு எனிமியை பார்த்தோன்னா எப்படி தோணுது? இன்னொரு ஜாதிக்காரனை பார்க்கும்போது எப்படி தோணுது? ஏன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். ஒரு தாழ்வான ஒரு மனுஷனை பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஒரு பாவியை பார்க்கும்போது எப்படி இருக்குது? வேஷ்டிகளோடு உட்கார்ந்து, அல்லப்பட்ட பாவிகளோடு உட்கார்ந்து புசித்தார் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை வெறுத்தார்கள். இன்னைக்கு அந்த பிறன் நமக்கு எப்படி இருக்கிறான், அடுத்தவன் பார்க்கும்போது எப்படி இருக்கிறான், ஐயா பைபிள் அதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற எனக்கு பிறனிடத்தில் அன்பு கூறுவதற்கான எண்ணம் இல்லையானால் எங்கேயோ நான் மிஸ் பண்றேன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை என்னிடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். சரி, சிலர் என்ன செய்வோம்னா, பிறனிடத்தில் அன்பு கூறணும், ஆனா பெற்றோரே கனம் பண்ண மாட்டோம். பிறனிடத்தில் அன்பு கூறணும், மனைவி இடத்தில் அன்பு கூற மாட்டோம். இல்ல இல்ல, அங்கேயும் தப்பு பண்றோம். நம்ம நியாயப்பிரமாணம் நிறைவேறணும் பாருங்க. அப்படி இல்லைன்னா முழுமையும் இருக்கணும் பாருங்க. அதனால நான் ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு முன்பதாக வைத்து இந்த நாள் செய்தியை சொல்ல விரும்புகிறேன். பாருங்களேன், இந்த வார்த்தையை ஒரு நியாய சாஸ்திரி வந்து கேட்டான், ஆண்டவரிடத்துல சோதிக்கும் பொருட்டு கேட்டான், சோதிக்கும் பொருட்டு. ஏன்னா ஆண்டவர் வந்து பரிசேயர் கேட்ட ஒரு கேள்விய ஆண்டவர் பதில சொன்னாரு, பரிசேயர்கள் வாயடைத்து போனார்கள். அப்போ ஒரு நியாய சாஸ்திரி வந்து கேட்கிறான், ஆண்டவரே நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது கேட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அந்த நியாய சாஸ்திரி இன்றைய கிறிஸ்தவனை போல அவன் என்ன நினைச்சான்னா, இயேசு கிறிஸ்துவ தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுகின்ற அது ஒண்ணுதான் எனக்கு கடமை. நான் என்னில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவன் போதிக்கப்படவில்லை, அவனுக்கு அது புரியவில்லை. எனவே தான் கிறிஸ்து சொல்லுகிறார், இரு ஒரு பகுதி, இன்னொரு பகுதி நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இந்த இரண்டிலும் நியாயப்பிரமாணம் அடங்கி இருக்குது, தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்குது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிப்புமே பவுலின் போதனை பாருங்க. பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் சொல்லுகிறார், பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது ஒரே வார்த்தையில் அடங்கி இருக்குது அப்படின்றார். எதையெல்லாம்? விபச்சாரம், கொலை, களவு செய்யாதிருப்பாயாக, இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தேன்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த ஒரே வார்த்தையில் அடங்கி இருக்குது. அதனால பிறனிடத்தில் அன்பு கூறாதவன் கற்பனைகளை நிறைவேற்றவில்லை. அப்ப சரி, நான் ஒரு நாலு குறிப்பு முதலாவது சொல்ல விரும்புறேன். ஞாபகத்தில் நீங்க பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் கற்பனைகளை நிறைவேற்றுகிறான். என் ஆண்டவர் வசனங்களை சொல்லும்போது மிக அற்புதமாக அது காணப்படுகிறது. நிறைய ஊழியர்கள் கண்டிப்பா இந்த நாட்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஆண்டவருக்காக கிளம்பிட்டோம், மனைவி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் சாப்பிட்டாலும் பரவாயில்லன்ட்டு ஆண்டவருக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் வஞ்சிக்கிற கூட்டம், பொய்யான கூட்டம். அவங்க என்ன சொல்லுவானுங்க, நான் வந்து என் தேவனை யாரை விடவும் நேசிக்கிறேன், மனைவியை விடவும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அவளை கூப்பிட்டு சொன்னாரு, டே நீதாண்டா இதுக்கு லாயக்கு, கரெக்டா சொல்லு. என்னன்னா, ஒருவன் தன் குடும்பத்தை நடத்த உள்ளையானால் தெரியலன்னா அவன் அவிசுவாசிலையும் கேடு கட்டவன் என்று சொன்னார். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொன்னார், பவுல் மூலமா, நீ ஒரு குடும்பம் ஆன பிறகு குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டேன், இனி அவங்க சாப்பிட்டானே சாப்பிட்டாட்டானு நான் நினைக்கிறேன்னா விசாரியாமல் போவேன்னால் ஆண்டவர் ரொம்ப நேசிப்பார்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, நம்ம ஆண்டவர் எப்போதுமே ஒரு பேலன்ஸ்டு காடு. பேலன்ஸ்டுன்னு சொல்லும் போது எங்கிட்ட சிலர் சொல்ற மாதிரி அப்படி கிடையாது, உலகத்துக்கு பாதி ஆண்டவருக்கு பாதி. No, brothers and sisters. No. Family வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டது. அதை நடத்துவதற்கு வேதத்தின் ஞானத்தின்படி நம்ம நடத்த வேண்டும். எப்போதுமே மறந்து போகாதுங்க, கர்த்தர் ஒருபோதும் பங்கு கேட்கிற தேவன் அல்ல. முழுமையா கொடுக்குறீங்கன்னா கொடுப்பீங்க, முழுமையா கொடுக்கலன்னா பரவாயில்ல, யாருமே நம்ம முழுமையா கொடுக்கலன்னு அர்த்தம். முழுமையா கொடுத்தாதான் அவர் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். பாதி உங்களுக்கு ஆண்டவரே, 99% உங்களுக்கு ஆண்டவரே, 1% எனக்கு ஆண்டவரே, வேண்டான்னு தேவையில்லப்பா, நீ அதெல்லாம் முடிச்சுட்டு முழுமையா தரன்னா தர. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார், அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம். அப்ப கவனிங்க, பவுல் இதை சொல்லுகிறார், கிறிஸ்துவும் இதை சொல்றார், என்னிடத்துல பிறனிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னாரு. அப்ப சில குறிப்புகளை மட்டும் நம்ம யோசிப்போம். முதலாவது கவனிங்க, எபேசியர்ல அஞ்சாம் அதிகாரத்தில் 33 வசனத்தில் பவுல் சொல்றார் அப்படின்னா, உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். கவனியுங்க, நான் என்ன நேசிக்கிறது மாதிரி யார் நேசிக்கணுமா? என் மனைவியை நேசிக்க வேண்டுமா? சரித்தான அப்படின்னா, நான் சாப்பிட்டேன்னா, நான் தூங்கினேன்னா. இந்த மெடிக்கல் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். புருஷர்கள் 12 மணி நேரம் தூங்கணும், மனைவிகள் 5 மணி நேரம் தூங்கணும். அப்படித்தானே? என்ன சொன்னீங்க? புருஷர்கள் கம்மியா தூங்குறாங்க. நம்ம சர்ச் எல்லாத்துலயுமே வித்தியாசமான சர்ச். அப்ப நம்ம சர்ச்ல அதிகம் தூங்குறது யாரு? சில திறந்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள்கிட்ட கவனிங்க, எனக்கு தூக்கம் முக்கியம்னு சொன்னா என் மனைவிக்கும் முக்கியம். எனக்கு வந்து புரோட்டீன் முக்கியம்னு சொன்னா என் மனைவிக்கும் முக்கியம். எனக்கு எது முக்கியமோ அது என் மனைவிக்கும் முக்கியம். என்னிடத்தில் நான் அன்பு கூறுவது போல என் மனைவியிடத்தில் நான் அன்பு கூறுவதற்கு என்னால முடியலன்னு சொன்னா நான் கற்பனைகளை மீறுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கற்பனைகளை மீறுகிறேன். அதனால்தான் பவுல் அழக சொல்றார். எப்படின்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல யாரிடத்தில் அன்பு கூறு? உன் மனைவியிடத்தில் அன்பு கூறு. அதனால இதை நீங்க ஒரு வசனமா நான் சொன்னதை எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து எனக்கு தூக்கம் வரமாட்டேங்க, அவ எப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதுங்க. அவங்க தூங்குறவங்களே எழுப்பிடுறாதுங்க. என்ன அது? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா நீங்க ஆண்டவரத்துல கேளுங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு தூக்கம் வரல, ஏதோ பாரத்தை வச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அர்த்தம் பார்த்துட்டுங்க. சரியா? ஸ்ட்ரெஸ் வேண்டாம். சரி, அப்ப மனித இடத்துல அன்பு கூறணும். அடுத்து பாருங்க, கொலோசியர் 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்கள் உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல். சில புருஷர்கள் கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, நம்ம சர்ச்சில் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்களுடைய வீரத்தை யார்கிட்ட காட்டுவாங்க? பாஸ் கிட்ட காட்டுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? வீரத்தை யார்கிட்ட காட்டணும்? பாஸ் கிட்ட தான் காட்டணும். அப்ப மனைவின்றதுல காட்டினா மனைவி யாரு? புரியுதா நான் சொல்றது? அதாவது மனைவியிடத்துல வீரத்தை காட்டுவாங்க, பாஸ் இடத்துல சொல்லுங்களேன், மனைவியிடத்தில் வீரத்தை காட்டுவாங்க, பாஸ் இடத்துல நல்ல பிள்ளையா இருப்பாங்க. வெளியில எல்லாருக்கும் நல்ல பிள்ளை, ஆனா மனைவிக்கு மட்டும் அப்படி. யாராவது இங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா மனம் திரும்பிடுங்க. சொன்னா உங்களுடைய கிரியை கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. என்னைக்கு ஒரு லைஃப்ல வந்துட்டீங்களோ, ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களோ, நீங்க உங்களில் அன்பு கூறுவது போல உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். இது ரொம்ப முக்கியம் பார்த்துருங்க. இதுல சொன்னா ஒருவனும் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது, அன்பு கூற முடியாது. நிறைய பேர் வந்து அதை வந்து இப்ப மாத்திட்டாங்க. மாத்திட்டு எல்லாம் இண்டிபெண்ட்ன்றாங்க. இண்டிபெண்ட் சொல்லிட்டு மனைவி அவப்பாட்டுக்கு புருஷன் அவப்பாட்டு. நோ, விசாரிக்கிறது உங்களுடைய கடமை. சரி, இன்னொன்னு பாருங்க, வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, யாக்கோபு சொல்லுவார் பாருங்க, இது ராஜரீக பிரமாணம்னு சொல்றார். எதுனா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல யாரிடத்தில் அன்பு கூறணும்? பிறனிடத்தில் அன்பு கூறணும் என்று சொல்லிவிட்டு யார சொல்றாரு தெரியுமா? மனைவி இடத்துல அன்பு கூறணும். இப்ப யார சொல்றாருன்னா, 6 வசனத்துல அது சொல்லிட்டு தான் 8 வசனத்துல அந்த கற்பனையை சொல்றாரு. 6 வசனத்துல யாரை பத்தி சொல்லுகிறார் என்றால் தரித்திரரை பத்தி சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா என்னிடத்தில் நான் அன்பா இருப்பது போல தரித்திரத்தில் அன்பா இருக்க வேண்டும். அதுலயும் கவனிங்களே, உலகத்தில் உள்ள எல்லா தரித்திரத்துல நீங்க அன்பா இருக்க முடியாது, நீங்க அன்பா இருக்க முடியாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க. ஐஸ்வர்யமான் என்று ஒருவன் இருந்தான், அவன் வாசலில் யார் இருந்த? ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் வாசலில் ஒரு தரித்திரன் இருந்தான். அந்த தரித்திரனை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? ஐஸ்வர்யவானுடைய பொறுப்பு. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அந்த ஐஸ்வர்ய மண்டத்துல வேறு எந்த தவறையும் நீங்க பார்க்க முடியாது. பாருங்க, ஒரு தவறு கூட பார்க்க முடியாது. ஐஸ்வர்யமான் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு 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 ரிலிஜியஸ் பர்சன் பார்த்துட்டுங்க. அவன் ஆபிரகாம தெரிந்தவன், தன் சகோதரர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று வாஞ்சியோடு காணப்பட்ட ஒரு மிஷினரி அவன். ஆனா எங்க மிஸ் பண்ணிட்டான்னா, தான் சொகுசாக வாழ்ந்த போது தன் வீட்டு வாசலில் இருந்த தரித்திரனுக்கு ஒரு பெட் கொடுக்க தவறிட்டான். தான் டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த தரித்திரனுக்கு ஒரு நாற்காலி போட்டு அவனோட உட்கார வச்சு சாப்பிட மறந்துட்டான். ஆனா அவனோ வீட்டுக்குள்ள ஏற்றுவதற்கு அவன் தகுதி இல்லாதவனை போலத்தான் இருந்தான். காரணம் என்ன? கொப்புளங்கள் நிறைந்து காணப்பட்டான். இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்யூன் சிஸ்டம் பாக்குறோம், ரொம்ப ஸ்டெரைல் பாக்குறோம். நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒருவனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா நம்ம பிள்ளைய வந்து இம்மிடியா எமர்ஜென்சில கொண்டு போய் அட்மிட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனுடைய கற்பனையை நிறைவேற்ற முடியுமா? இந்த ஐஸ்வர்யவான் செய்தது தன்னை போல் அவனை நேசிக்கவில்லை. ஆனா யாக்கோபு சொல்றாரு, எப்பா அது ராஜரீக பிரமாணம். அப்படின்னா நீ ஒன்ன நேசிப்பதை போல தரித்திரனையும் நேசி. நீ சாப்பிட்டேனா அவனுக்கு பகிர்ந்து கொடு, நீ உடுத்தேனா அவனுக்கு துணி கொடு. அதான் மறுபடியும் சொல்றேன், உங்க வீட்டுக்கென்று ஆண்டவர் தரித்திர தந்திருக்கிறார், அதை நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அவர்களுக்கு பொறுப்பு நீங்க தான். நீங்க அதை செய்யாவிட்டால் ஒரு நாளில் ஆபிரகாம் உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு மிஷினரி. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க நரகத்துக்கு போனாலும் யார் நரகத்துக்கு போக கூடாது வாஞ்சிக்கிறீங்க? உங்க சகோதரர்கள். எனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க? 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யக்கூடாது? இங்க வந்துடக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் உங்களோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல லாஸ்பருவை அனுப்போம். அவன் ஒரு மிஷினரி, தவறிவிட்டான். ஆண்டவர் கொடுத்த தரித்திரனை அவன் போஷிக்க நேசிக்க தவறிவிட்டான். அவன் நித்திய ஜீவனை இழந்தான். கொலை செய்யல, அவன் களவு செய்யல, விபச்சாரம் செய்யல, பொய் சாட்சி சொல்லல, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தான். ஆபிரகாமின் சந்ததி அவன். அவன் நியாயப்பிரமாணங்களை கற்றவன், தேர்ந்தவன். அவன் ஒழுங்காக ஆலயத்துக்கு சென்றவன். தரித்திரனை மறந்தான். அவன் சென்று சேர்ந்தது நித்திய அழிவுல. அப்ப உன்னை நீ நேசிப்பது உள்ள பிறனிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லும் போது, மனைவினிடத்தில் அன்பு கூறுங்க, தரித்திரத்தில் அன்பு கூறுங்க. அப்புறம் கவனிங்க, வேறொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். 1 யோவான் 4 அதிகாரத்தில் யோவான அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்லுவார். 20-21 வசனத்தில் சொல்லுகிறார் என்னன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் யாரு? பொய்யன். அப்படின்னு சொன்னா பொய் சொல்றான் அர்த்தம். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் இங்க நிறைய பேர் இருக்கிறோம், எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ். இன்னைக்கு உங்க மனசாட்சியில நீங்க பேசுங்க, மனசாட்சியோட பேசுங்க, வெளியாட்டையும் சொல்ல வேண்டாம். எத்தனை பேர் உங்க பிரதர்ஸோட பேசுறீங்க, பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க சிஸ்டர்ஸோட பேசுறீங்க, பேசாம இருக்கிறீங்க? ஞாபகத்தில் வைங்க, பட் யூ ஆர் கிறிஸ்டியன்ஸ். அம் ஐ ரைட்? நீங்க யாரு? நீங்க வந்து கிறிஸ்தவர்கள். ஆனா யார்கிட்ட பேச மாட்டேங்கிறோம்? அண்ணன்ட்ட பேச மாட்டேங்கிறோம், தம்பியிட்ட பேச மாட்டேங்கிறோம். காரணம் என்னன்னா, அந்த தம்பி அண்ணனும் நான் அவங்கள்ட்ட பேசக்கூடிய தகுதியை இழந்துட்டாங்க. உங்களுக்கு விளங்குச்ச? அவங்க நம்ம தகுதியை என்ன செஞ்சுட்டாங்க? இழந்துட்டாங்க. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். செத்தாலும், நீங்க செத்தாலும் அவங்க ஃபில் இன் தி பிளாங்க். நான் செத்தாலும் அவங்க வரக்கூடாது, அவங்க செத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். ஆனா நான் யாரு? பரிசுத்தவான், கிறிஸ்தவன். நான் எங்க போறேன்? பரலோகத்துக்கு போகிறேன். அப்படி என்று நினைக்கிற தேவ பிள்ளை, இது கற்பனை. என்ன கற்பனைன்னா, காண்கிற சகோதரன் என் சகோதரனிடத்தில் அன்பு கூறணும். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் என் சொந்த மாம்சம், சொந்த மாம்சம். என் அக்காட்ட தங்கிச்சிட்ட நான் அன்பு கூறணும். காரணம் என்ன? அவங்க என்ன சொந்த மாம்சம். அப்படி யாராவது இருப்போம்னு சொன்னா ஒப்புரவாகி விடுங்கள். காரணம் என்னன்னா அந்த ஒரே ஒரு காரணத்தினால ஆபிரகாம் சொல்லுவார், மகனே நீ காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாம போன, அன்பு கூறல், நீ காணாத தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தேன்னு நினைச்ச முடியாது. காண்கிற சகோதரத்தில் அன்பு கூர்ந்தா தான் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். கற்பனை. அதே பாருங்களேன், யோவான் சொல்லுவார் என்னன்னா, 1 யோவான் 2:9-10 சொல்லுவார் என்னன்னு சொன்னா, ஒளியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரை பகைக்கிறவன்? சகோதரனை பகைக்கிறவன். இதுவரையில எங்க இருக்கான்? அப்படி யாராவது நம்ம இருக்கிறோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சகோதரனை பகைச்சிட்டு தேவனை நேசிக்க முடியாது, நேசிக்க முடியாது. இன்னொன்று நான் உங்களிடத்துல சொல்லணும், அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல சமாரியன் ஓமேல ஒரு நியாய சாஸ்திரத்தான், அவனும் வருவான், ஒரு போதகரே வருவான், வந்து ஆண்டவரிடத்துல கேட்பான், தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு கேள்வி கேட்பான். ஆண்டவரே எனக்கு பிறன் யார், என்னுடைய நெய்பர் யாரு கேட்பான். ஒரு அவன் நினைச்சிருப்பான் என்னன்னு சொன்னா, நமக்கு நெய்பர்ஸ் கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னா பாஸ்டர் நெய்பர்ஸ், ஓகே பாஸ்டர் கேர் நெய்பர்ஸ், மினிஸ்டர் லீடர்ஸ் நெய்பர்ஸ், மூப்பர்கள் நெய்பர்ஸ், உதவி செய்கிறவங்க நெய்பர், நிறைய காணிக்க கொடுக்கிறவங்க நெய்பர், இப்படி எல்லாம் ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம். ஆனா அவனும் அப்படித்தான் நினைச்சான். என்ன நினைச்சான்னா, ஆண்டவடத்துல வந்து எனக்கு பிறன் யார், பரிசெயன் பிறன் அப்படி சொல்லுவார்னு நினைச்சான், சதுசெயன் பிறன் சொல்லுவார்னு நினைச்சான். ஆண்டவர் சூப்பரா ஒரு கதை சொன்னாரு. டேய், கதை என்று சொன்னால் எந்த ஒரு பேரபிளும் நடந்தவைகள், பேரபிள் என்று சொல்லுவது, ஓமைகள் என்று சொல்லுவது, நடக்காத ஒன்றை கர்த்தர் சொன்னதல்ல, நடந்ததை அவர்களுக்கு புரியும்படியாக சொன்னார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஒரு மனுஷன் என்ன செய்யறான், எருசலேமிலிருந்து எங்க போறான், எரிகோவுக்கு பயணப்பட்டு போகிறான். போகிற வழியில நடைபெற்ற சம்பவத்தை சொல்லிவிட்டு அவனிடத்தில் கேட்கிறார், அந்த அடிபட்டு கிடந்தான் எப்பா, பிறன் யார் சொல்லு, உதவி செய்தவன், உதவி செய்தவன் யார் சொல்லு, சமாரியன், நீயும் போய் அப்படியே செய்யினாரு. அவன் அதை புரிஞ்சிருப்பான் சொன்னா, அடிபட்டு கிடந்த ஒரு சமாரியனை தூக்கணும், தூக்கி தன் வாகனத்துல ஏத்தணும், ஏத்துவான்னு சொன்னா கழுதையும் கழுகணும், அவனையும் கழுகணும், டபுள் வேலை. காரணம் என்னன்னு சொன்னா, அவன் வந்து அன்டச்சபிள், தன்னை தொடுகிற எவனும் அவன் மூலமாக அசுத்தமாகிறான். அப்ப சமாரியன் என்ன தொட்டுட்டான்னா, நான் சமாரியனை தொட்டுட்டேன்னு சொன்னா, இன்றும் கிறிஸ்தவர்கள் போன வாரத்துல இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அண்ணன் சுஷி பிரபாகர் தாஸ் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரே சபையில ரெண்டு ஆராதனை, ஒரு ஆராதனையில யார் இருக்கிறாங்க, ராஜாக்கள், இன்னொரு ஆராதனையில யார் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள். சொன்னாங்கல்ல, கேட்கலையோ, சொன்னாங்க இல்லையா, ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் அப்படித்தானே இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம், யாரெல்லாம் நம்ம ஆசாரியர்களும், அந்த முதல் ராஜாக்கள் என்கிற அந்த ஜாதி, இரண்டாம் ராஜாக்கள் என்று ஆசாரியன் என்று சொல்லுகிற ஜாதியோட என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துல நம்ம எல்லாம் தான் முதல் இடத்துல இருக்கும் அப்படித்தானே, புரியுதான சொல்றது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு ஜாதிக்கு ஜாதி கூட பேச மாட்டேங்கிற, நீ என்ன எப்படி நேசிக்க முடியும், ஒரு ஜாதி வந்து உன்னை தொட்டுட்டான் சொன்ன திருட்டுன்ற, நீ என்ன எப்படி நேசிக்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்ல, நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்லுகிறார். அப்ப பிறரிடம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லும் போது, என்னுடைய விரோதியாக இருக்கலாம், நான் தொட முடியாத அளவுக்கு அசுத்தனாக இருக்கலாம், என்னோடு பேசுவதற்கான தகுதி இல்லாத ஒரு குரூப்பாக இருக்கலாம், ஒரு ஜாதியாக இருக்கலாம், ஒரு இனமாக இருக்கலாம், அவரிடத்துல நான் அன்பு கூறவில்லை ஆனால் கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூற முடியாது. ஆனா நமக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியும், என்னன்னு சொன்னா, நான் எல்லாமே யாருமே இருக்காது இங்க எல்லாமஸ் சொல்லிட்டு சொல்றதுக்கு இருக்காது. எல்லாரும் சிஎஸ்ஏ நிறைய இருப்பீங்க, பந்தயகத்து சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க, எல்லாமஸ் மட்டும்தான் எங்க போகும், நான் எல்லாமஸ் அப்படின்னு சொன்னா யார் மட்டும்தான் எங்க போவோம் மோட்சத்துக்கு போறது, எல்எம்எஸ் மட்டும். அதே மாதிரி சிஎஸ்எல நிறைய பேர் எண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சொன்னே நான் சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? காரணம் என்ன? அடுத்து இதுதான் சொல்லுவாரு, சிஎஸ்சி தான் சொல்லுவாரு. அப்ப சிஎஸ்காரங்க மட்டும்தான் எங்க போவோம்? வெரி சிஎஸ் என்ன சத்துருவோம், ஏசுனா ஓடிடுவோம். ஆனா நம்ம எங்க போறோம்? சிலருக்கு பெந்தே கோஸ்தேன்னு சொன்னா அத சொன்ன உடனே ஒரு ஆட்டம் வரும். கவனிச்சிருக்கீங்களா இல்லையோ? இப்ப முடிஞ்சிச்சோ அது ஒரு மியூசிக்காவே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க சொல்லும் போது. ஏன்னா அவங்க சபையை நேசிக்கிறாங்க. யார நேசிக்கல? யார நேசிக்கல? அவங்க இயேசுவை நேசிப்பாங்கன்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாதுங்க. என்னில் கிறிஸ்து இருப்பாரு, கிறிஸ்துவை நான் நேசிப்பேன், நான் கிறிஸ்துவை நேசிப்பேன்னு சொன்னா மக்களை நேசிப்பேன். நான் மக்களை நேசிப்பேனே, ஆனால் எந்த ஒரு திருச்சபை பிரிவு என்கிற ஒன்று என்னிடத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு அது நிறைய இருக்கிறது. நம்ம தான் இந்த பிறண்டத்துல அன்பு கூற சொல்லுகிற என்னிடத்துல இந்த ஃபேமிலி கேம்ப்ல நடந்த சமயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சுஷி அண்ணே பேசும்போது கவனிச்சிருப்பீங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் அவங்க மெசேஜை கேட்பேன், அப்ப இதையும் கேட்பாங்க உங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வரி சொல்லுவாங்க, அடுத்த ஒரு கதை சொல்லுவாங்க. கவனிச்சுங்க, ஒரு இதை சொல்லுவாங்க, அடுத்த ஒரு இதை சொல்லுவாங்க. எங்கிட்ட ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, நீங்க எந்த கதையுமே சொல்ல மாட்டீங்க. அவரு அதோட விட்டாங்கன்னா பரவாயில்லாம இருந்துச்சு, அவங்க கதை சொல்லி சூப்பரா பண்ணாங்கன்னாங்க. அப்ப நான் என்ன யோசித்தேன்னா, சரி இதுக்கும் ஏதாவது கதைகள் இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்நெட்ல போய் கதை சர்ச் பண்ணேன். எனக்கு கெட்ட காலத்து பாருங்க, கதை வரல. எனக்கு வந்தது என்னன்னு சொன்னா இதுதான் வந்துச்சு, 7 ways to love your neighbor as yourself. அப்படி பேரை கூட எனக்கு சரியா சொல்ல முடியல. கிராஸ் வாக் என்று சொல்லப்படுகிற ஒரு வெப்சைட்ல இந்த குறிப்பு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, அதனால அதை மட்டும் பகிர்ந்து கொண்டு நான் முடிக்க விரும்புறேன். இப்ப மனைவியை நேசிக்கணும், கவனிங்க, சகோதரனை நேசிக்கணும், அப்புறம் தரித்திரனை நேசிக்கணும், அப்புறம் பிறனை நேசிக்கணும். இந்த நான்கும் செய்யாமல் இருந்தால் கற்பனை முடிவு பெற வரல. நான் தேவனை நேசித்து விட்டு மனைவியை நேசிக்காவிட்டால், தேவனை நேசித்து விட்டு சகோதரனை நேசிக்காவிட்டால், தேவனை நேசித்து விட்டு தரித்திரனை நேசிக்காவிட்டால், தேவனை நேசித்து விட்டு பிறனை நேசிக்காவிட்டால் கற்பனை நிறைவு பெறல. என்ன தேவனுடைய ராஜ்யத்துல நான் போக முடியாது. இது ஒண்ணுதானே ஆண்டவரை நான் விட்டேன், அந்த ஒண்ணுனாலதான் நீ எங்க வரமாட்டேங்கிற, என்னுடைய ராஜ்யத்துக்கு வரமாட்டேங்கிற ஆண்டவர் சொல்லுவார். சரி, அப்ப இவர் எழுதியிருந்தார், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஒன், 7 வேஸ். உங்க மனைவியை நீங்க நேசிக்கிறதானாலும் சரிதான், ஒரு தரித்திரனை நேசிக்கிறதானாலும் சரிதான். இந்த 7 குறிப்பை நீங்க ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, யூ ஹாவ் டு சீ யுவர் நெய்பர். காண்கிறது என்ன தெரியுமா? ஆக சொல்லுவாங்க, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம்ல இருந்து ஓடி போறவன் சொல்லிட்டு யார் கண்டீங்க? நீங்க கண்டீங்க. எனக்கு இனிமே உதவி செய்ய யாரும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். என் பிள்ளைக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று உமக்கு தெரியும். என் பிள்ளைக்கு தண்ணி கொடுத்தீங்க. நீ இரண்டை காண்கிற தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பர்கர் வாங்கி கொடுக்கறது ஈஸி, ஆனா அவங்கள்ட்ட உட்கார்ந்து அவங்களுடைய கதை கேட்கறது, ஹிஸ்டரி கேட்கறது கஷ்டம். ஆனா யூ ஹாவ் டு ஹியர் த ஹிஸ்டரி. பார்த்தீங்க, நீ யாருமா? ஆபிரகாமுக்கு மனைவியாக வேண்டியவள். இன்னைக்கு சாப்பிட வழி இல்லாம சாப்பிட, அப்படியாமா? நீ யாருமா? நான் எம்பிஏ முடிச்சவன், வேலை கிடைக்கல, இன்னைக்கு இறந்துட்டு தெரியுறேன். நீங்க யாருமா? என்னுடைய அப்பாலாம் பெரிய மில்லியனர், ஆனா கடைசியில வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இன்னைக்கு தெருவில் நிற்கிறேன். நீங்க யாருமா? கதை கேளுங்க. யூ ஷுட் நோ யுவர் ஹிஸ்டரி. உங்க ஒய்ஃப்கிட்ட கேளுங்க. உங்க கதை நிறைய பேருக்கு ஒய்ஃபுடைய கதையை தெரியாது, தெரியுமா? விளங்குதான் நான் சொல்றது? விளங்குத? அப்பாவுக்கு பேர் கூட தெரியாது தெரியுமா? நான் உங்களை சொல்லல, ஏன்னா எல்லாருக்குமே உங்களுக்கும் உங்க மனைவியை பத்தி கம்ப்ளீட்டா தெரியும். தெரியும் தானே? அதுக்கும் தலையாட்ட மாட்டேங்கிறீங்க. அவங்களுடைய ஹிஸ்டரி கரெக்டா தெரியும் இல்லையா? அவங்க எந்த நிலையில இருந்து வந்திருக்கிறாங்க தெரியும் இல்லையா? அவங்க இனிமேல் உங்கள் மூலமாக அந்த நிந்தையை அனுபவிக்க கூடாது தெரியுமா? Do you know the history? ஒரு தரிசனம் உதவி செய்வதல்ல, இந்த ஹிஸ்டரியை கேளுங்க. ஹிஸ்டரியை கேட்கணும்னா என்னுடைய ஹெல்ப் வந்து ரொம்ப ரியலா இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க அப்படி வாழ்ந்து கெட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஹிஸ்டரி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஷாக் ஆயிருவீங்க. அந்த மாதிரிப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை யாரிடத்துல கொண்டு போறார் பாருங்களேன், ஏமாற்றப்பட்டவங்கள்ட்ட. நிச்சயமா இந்த அண்ணன்கிட்ட ஆண்டவர் என்ன அனுப்புறாருன்னா, இந்த அண்ணன் எனக்கு உதவி செய்வாங்க என்கிறதான். அண்ணனும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, அண்ணனும் தந்திரமா நடந்துட்டாங்கன்னா, சதிச்சுட்டாங்கன்னா, பாருங்க என்னுடைய நான் உதவி செய்கிறவங்கள எனக்கு தெரியணும் பாத்துங்க. ரெண்டாவது கவனிங்க, ஏதாவது தவறு இருக்கா மன்னிங்க. உங்க சகோதரத்துல தவறு இருக்கா மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஏன் மன்னிங்க தெரியுமா? நீங்க மன்னிக்காக்கா உங்க பாவங்க. இன்னைக்கு பாருங்க, கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கும் போது பத்து நம்ம வந்து கர்த்தருடைய ஜபத்தை சொல்லுவோம். கர்த்தருடைய ஜபத்துல என்ன சொல்லுவோம்? பிறர் குற்றங்களை நாங்க மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை என்னையும் மன்னியும் சொல்லுவோம். ஆனா சகோதரன் மன்னிச்சிட்டீங்களா? பிளீஸ் திங்க் அபவுட் இட். அண்ணன் ஏதோ தப்பு பண்ணிதான் வச்சுட்டீங்களேன், அது ஒரு உங்களுக்கு தப்பா இருக்கலாம். மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டீங்களா? மூணாவது பாருங்க, என்ன சொல்றேன்னா, ஜபிக்கிறீங்களா? நான் ஒரு கேக்கு கேள்வி, இந்த ஒண்ணுக்கும் கை தூக்குவீங்களா? இந்த ஒண்ணுக்கும் கை தூக்குவீங்களா? நீங்க எல்லாம் கை தூக்க தெரிஞ்சவங்க தான். நான் பேசுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த வாதம் வருது. மற்றவங்க சொன்னாங்கன்னா கை தூக்குறீங்க. பார்க்கலாம் எப்படி. உண்மையாக உண்மையாக ஆண்கள் மட்டும் என்ன பெண்கள் தூக்கிறதுங்க? ஒருவேளை உங்க வீட்டில் நீங்க ஆண்களா இருந்தாலும் நான் இப்போது நீங்க அவங்கள பாத்தீங்க. சரி, நீங்க கை தூக்கிறோட கவனிச்சிடுங்க. ஆண்கள் மட்டும் உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, மனசாட்சி படி சொல்லுங்க. எத்தனை பேர் மனைவிகளுக்காக ஜபிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. ஜபிக்க தவறாதுங்க. You have to pray. இதே இதை நான் மற்றவங்கள்ட்ட கேட்கிறேன், இதே இதை நான் தொடர்ந்து கேட்கிறேன். எத்தனை பேர் நம்ம பிரதர்ஸுக்காக ஜபிக்கிறோம், எத்தனை பேர் நம்ம சிஸ்டர்ஸுக்காக ஜபிக்கிறோம், எத்தனை பேர் நம்ம வீட்டில் நம்ம கிராமத்தில் இருக்கிற தரித்திரக்காக ஜபிக்கிறோம். மறந்துட்டோம் ஐயா. நம்ம மறக்கிறது யாரு தெரியுமா? கிறிஸ்துவ மறக்கிறோம். நம்ம ஜபித்தோம்னா அவரை நினைக்கிறோம். அப்புறம் பாருங்க, அவர் சொல்லுவார் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் நம்ம கலந்து கொள்ளணும், கலந்து கொள்ளணும். சில வீட்டில் எல்லா வீட்லையும் கிடையாது, சில வீட்டில் சில பிலாசபி உண்டு. எப்படின்னு சொன்னா, புருஷன் வீட்டில் ஏதாவது துக்கம்னா மனைவி என்ன செய்யணும்? நீங்க பயங்கர ஆளா இருக்கிறீங்க. புருஷன் வீட்டில் துக்கம்னு சொன்னா எல்லா மனைவிமாரும் சிரிக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும்? மனைவி வீட்டில் ஒரு துக்கம் வைங்களேன், புருஷன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரே மாம்சம் தெரியும் இல்லையோ? இன்னும் ஆகலையா? பிள்ளைகள் ஆயாச்சு, பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஆயாச்சு, இன்னும் இந்த ஒரு மாம்சம் என்பது தெரியவில்லையா? உங்க மனைவி வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க பாதிக்கப்படுறீங்களா? புருஷன் வீட்டில் சில மனைவிமார்கள் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. மனைவி புருஷனுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அன்னைக்கு தான் அவங்களுக்கு கரெக்டா 9 மணி டியூட்டி போவாங்க. போய் கூட சொல்லுவாங்க, அவருக்கு அம்மா இறந்தாங்களா? அவங்க அம்மா உங்களுக்கு யாரு? ஷேரிங் இருக்குதுங்க. அவங்க சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுறீங்களா? சிலருக்கு இருக்கும் என்னன்னு சொன்னா, மனைவி வீட்டில் யாருமே என்ன செய்யக்கூடாது, நல்லா சிலருக்கும் புருஷன் வீட்டில் யாருமே என்ன செய்யக்கூடாது, நல்லா திருப்தியை சாப்பிட்டாங்கன்னு சொன்னாலே மனைவிக்கு கஷ்டமா இருக்குதுங்க. அப்படி இருக்கிற வீடுகளும் இருக்குது, வேண்டாங்க. சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுங்க, துக்கப்படும் போது துக்கப்படுங்க. அடுத்து கவனிங்க, அவங்கள்ட்ட ஏதாவது கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அடுத்து கவனிங்க, என்ன சொல்லப்படுகிறது, போதிக்கப்படுவேன், அவங்க எனக்கு அறிவுரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுவேன், நல்லா முடிச்சுட்டேன்னு நினைக்காதுங்க. அடுத்து சொல்லுகிற பாருங்க, உங்களுக்கு மேல ஒரு கேள்வி கேளுங்க, என்னன்னு சொன்னா இயேசு இந்த இடத்துல இருந்தா என்ன செய்திருப்பார். கடைசியா சொல்றாரு என்னன்னா, நியாயம் தீர்க்க மாட்டேன், ஆனா கிறிஸ்துவ போல நீ மாறணும்னு போதிப்பேன். என்ன ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை போல பிறரை நீங்கள் நேசிக்கும் போது, மனைவியை நேசியாமல் இருக்க முடியாது, தரித்திரனை நேசியாமல் இருக்க முடியாது, சகோதரனை நேசியாமல் இருக்க முடியாது, பிறனை நேசியாமல் இருக்க முடியாது. கற்பனைகள் நிறைவு பெறல. இதை நீங்க செய்யும் போது நேசிப்பீர்களே, ஆனால் அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாம இருக்க முடியாது, அவங்களுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு மன்னிக்காம உங்களை இருக்க முடியாது. சிலவங்க வந்து துரோகி தான், எப்பவுமே துரோகி தான், சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை போடாதுங்க சகோதரர்களுக்கு, மன்னிப்பு. அண்ணா கூப்பிடுங்க, தம்பி கூப்பிடுங்க, அந்த ஒரு வார்த்தை போதும் அவங்க வந்து கிறிஸ்துவை காண்பதற்கு. மன்னிக்கிறது மட்டும் இல்லை, ஜபம் பண்ணுவோம், அவங்களுடைய சந்தோஷத்துல துக்கத்துல கலந்து கொள்ளுவோம், அவங்கள்டிருந்து கற்றுக்கொள்ளுவோம், அவங்களால போதிக்கப்படுவோம். கிறிஸ்துவானவர் என்ன செய்வார்ன்ட்டு கேள்வி கேட்டு அந்த காரியங்களை செய்வோம். கடைசியா நியாயம் தீர்க்க கூடாது, கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல இருந்த என்ன செய்வார் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் இப்போது உங்களுடைய பந்தியில் சேர இருக்கிறோம். கேட்ட செய்திக்காக நன்றிடாத, நாங்கள் எங்களை நேசிப்பதை போல பிறரை நேசிக்கும் போது கற்பனைகளை நிறைவேற்றுகிறோம். நீங்க எங்களோடு இன்றைக்கு இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. எங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவித்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.